الحمد لله
نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار وقال الله تبارك وتعالى وكذلك أخذ ربك إذا أخذ القرى وهي ظالمة إن أخذه عليم شديد وقال الله تبارك وتعالى ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم ثلاث دعوات لا شك في إجابتهن دعوة المسافر ودعوة المظلوم ودعوة الوالد ولولده رواه الترمذي أو كما قال صلى الله عليه وسلم إلا بُهُلٌ بُهُلْشِيُمْ அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்லஷானுக்கே உரித்தாகும். சலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபௌ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்னென்ன விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று ஏவி இருக்கின்றானோ அவற்றை எடுத்து நடக்கும்படியும் அவனால் தடுக்கப்பட்ட அனைத்து விடயங்களில் இருந்தும் தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்திலே பல அமைப்பில் வாழக்கூடிய மக்களை படைத்து அவர்களை இந்த உலகத்திலே பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதர்களுக்கு பொருத்தமான மார்க்கங்களை காலத்துக்கு காலம் அவரவர்களுடைய நிலைமைக்கு ஏற்ப அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து கொண்டே வந்தான். இறுதியாக வந்த ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மார்க்கம் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகம் முடியும் வரை வரக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் உரிய ஏக மார்க்கமாக தெரிவு செய்தான். உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களுக்குரிய மார்க்கமாக இஸ்லாத்தை தெரிவு செய்யவில்லை, முஸ்லிம்களுக்கு பொருத்தமான மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதை அல்லாஹ் தான் அவர்களுக்கு தெரிவு செய்து கொடுத்தான். இன்ன தீன் இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம் தான், அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் மனிதனாக படைக்கப்பட்டவன் எந்த நேரமும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. எல்லா நாட்களிலும் கலக்கத்துடனும் பிரச்சனையுடனும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கவும் முடியாது. நிம்மதி சந்தோஷம் வருவது போன்றே மனிதனுக்கு பிரச்சனையும் துன்பமும் வருவது இயல்பு. பிரச்சனை துன்பம் வருவது போன்றே மனிதனுக்கு நிம்மதி சந்தோஷம் வருவதும் இயல்பு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே அப்படியான ஒரு முறையை தான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியாக மனிதனுக்கு வரக்கூடிய சோதனைகள், பல்வேறு வகையான சோதனைகள் இரப்பில் அல்லாஹ் லஷானுஹு ஏற்படுத்துகின்றான். அதிலே மிகப்பெரிய சோதனை தான் மார்க்கத்துக்காக வரக்கூடிய சோதனை. மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து ஒரு முஸ்லிமுக்கு வரக்கூடிய சோதனை இது மிகவும் பாரதூரமானது. ஆனால் அந்த சோதனை எந்த ரூபத்தில் வந்தாலும், எந்த வடிவத்தில் வந்தாலும், அது முஸ்லிமுடைய எதிர்கால விடிவுக்காக வருமே தவிர முஸ்லிமுடைய சீரழிவுக்கோ நாசத்துக்கோ காரணமாக அந்த சோதனை ஒரு நாளும் வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சமகாலத்திலே இலங்கை நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயத்துக்கு, அல்லது மிகவும் மிகவும் கவலையான துக்கமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலைமை ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், இது எங்களுக்கு புதிய ஒரு விடயமாக தெரிந்தாலும், இஸ்லாம் என்ற பெயர் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கெல்லாம் இது ஒரு பழைய விடயமாகவே இருந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த கலிமாவுடைய உழைப்பை எடுத்துக்கொண்டு எப்பொழுது மக்காவுக்குள் வந்தார்களோ அன்றிலிருந்து அவர்கள் இப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கவே செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்காவை பற்றி எங்களுக்கு தெரியும், மக்காவிலே இருந்த மக்கள் மனித உருவத்திலே இருந்தாலும் அவர்கள் மிருகங்களை போன்று செயல்பட்டவர்கள், மிருகம் போன்று வாழ்ந்தவர்கள். எந்த ஒரு அரசனும் அவர்களை பொறுப்பேற்க முன்வரவில்லை, எந்த ஒரு ஆட்சியாளரும் அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவதற்கு முன்வரவில்லை. அனைவர்களும் கைவிடப்பட்ட ஒரு பின்தங்கிய ஒரு சமூகமாக மக்காவிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட சமூகத்துக்கு தான் எழுத வாசிக்க தெரியாத உம்மி நபியாக இருக்கும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய முயற்சியை ஆரம்பிக்கின்றார்கள். ஒருவர், இருவர், மூன்று பேர், பத்து பேர், நூறு பேர், ஆயிரம் பேர் என்று நாளுக்கு நாள் இஸ்லாத்தை நோக்கி அந்த சஹாபா பெருமக்கள் படையெடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். இப்பொழுதுதான் வெளியிலே இருப்பவர்களுடைய கண்களுக்கு இதனுடைய வளர்ச்சி தெரிய ஆரம்பித்தது. வெளியிலே இருப்பவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரிய ஆரம்பித்தது. அவர்கள் வெளியிலே இருந்து இஸ்லாத்தை பார்த்ததனால், வளர்ச்சியை பார்த்ததனால் அவர்களுடைய உள்ளங்களில் எழுந்த பொறாமை, அந்த பொறாமை அவர்களுக்கு எத்தனையோ வகையான பேச்சுகளை பேசவிட்டது, எத்தனையோ எதிர்ப்புகளை கிளப்பிவிட்டது, எத்தனையோ சதிகளை செய்ய வைத்தது. எனவேதான் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடன் இருந்த சஹாபாக்களையும் அவர்கள் இந்த பூமியில் நடந்து கொண்ட அல்லது இந்த பூமியில் செய்த வேலையை விவசாயத்துக்கு ஒப்பிட்டு பேசுகின்றான். சூரத்துல் ஃபத்ஹை நாம் எடுத்து பார்ப்போமேயானால், ஜாலிக மஸலுஹும் ஃபித் தௌராத்தி வ மஸலுஹும் ஃபில் இன்ஜீல் கமஸலி ஸர்இன். அந்த சஹாபாக்களுக்கு தௌராத்திலும் இன்ஜீலிலும் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் கொடுத்த உதாரணம் என்ன தெரியுமா? அவர்கள் விவசாயம் செய்பவர்களை போன்று, விவசாயிகளை போன்று என்று குறிப்பிடுகின்றான். சஹாபாக்களையும் நபியையும் ஏன் விவசாயியை போன்று என்று சொல்ல வேண்டும்? அது எத்தனையோ கோலத்தில் விவசாயத்தை கூப்பிட முடியும். விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயி, அவர் ஆரம்ப கட்டத்திலே பெரிய அளவில் பாதுகாப்பு செய்ய மாட்டார். அவருடைய வயலை அவர் குத்தும் போது, அல்லது அவருடைய வயலை அவர் செப்பனிடும் போது, மாலை நேரம் வரைக்கும் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு போவார். இரவு நேரத்தில் அவர் பாதுகாப்பில் ஈடுபட மாட்டார். எப்பொழுது அங்கே நெற்கள் தூவப்பட்டு அது கன்றுகளாக வளர்ந்து அதிலே நெற்கதிர்கள் உருவாகி அறுவடை செய்கின்ற காலம் நெருங்கின்றதோ, இப்பொழுது ஆபத்து அதிகம். யானையால் பாதுகாப்பு, அதுக்கு ஆபத்து இருக்கிறது. குருவிகளால் ஆபத்து இருக்கிறது. வெள்ளத்தால் ஆபத்து இருக்கிறது. காற்றினால் ஆபத்து இருக்கிறது. கிருமிகளால் ஆபத்து இருக்கிறது. இவைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து அந்த விவசாயி அந்த பயிர் நிலைகளை கரை சேர்ப்பதற்காக இரவு பகல் அவர் பாதுகாப்பில் இருப்பது அவசியமாகும். ஏன் இவர் செய்த முயற்சியினுடைய, அந்த விவசாயி செய்த முயற்சியினுடைய பலாபலன்கள் வெளியே தென்படும் போதுதான் அது யானையுடைய கண்களில் படுகிறது, குருவியினுடைய கண்களில் படுகிறது, பன்றியினுடைய கண்களில் படுகிறது, கிருமிகளுக்கு அங்கே வரவேண்டிய தேவை ஏற்படுகிறது. இது போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களை திருத்துவதற்காக அவர்களுடைய உள்ளங்களில் முயற்சிக்கும் போது யாருடைய கண்களிலும் அது படவில்லை. இப்பொழுது மிருகம் போன்று இருந்த அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற மனிதனாக உருவாகிறார். மிருகத்தை போன்று இருந்த உமர் கலிமாவுக்கு பின்னால் உமர் இப்னுல் கத்தாப் என்ற உத்தமராக மாறுகின்றார். மிருகத்தை போன்று வாழ்ந்து கொண்டிருந்த உஸ்மான் இப்னு அஃபான் கலிமாவுக்கு பின்னால் மனிதனாக காட்சியளிக்கின்றார். இப்படி ஒவ்வொரு கோணத்திலும் இருந்த முஸ்லிம்கள் அவர்களுடைய உண்மையான தன்மை தென்பட ஆரம்பிக்கின்றது. குர்ஆன் அவர்களுடைய நாவுகளில் இருந்து வெளியாகிறது, தொழுகை அவர்கள் தொழுகின்றார்கள், அவர்களுடைய குணங்கள் சீராகிறது, அஹ்லாக்குகள் சீராகிறது, நற்குணம் வெளியாகிறது. இப்பொழுதுதான் திருத்த முடியாதவர்கள் என்று ஒதுக்கி வைத்தவர்களுடைய கண்களில் எல்லாம் சஹாபாக்கள் தெரிய ஆரம்பிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் போட்ட சத்தம் என்ன தெரியுமா? அந்த நேரத்திலே அவர்கள் வைத்த சத்தம் என்ன தெரியுமா? இந்த சஹாபாக்களை வளர்ச்சி அடைய விடக்கூடாது, இவர்களை பழைய நிலைமைக்கு கொண்டு போக வேண்டும், முன்பு இஸ்லாத்துக்கு முன்னால் இவர்கள் எப்படி மார்க்கம் இல்லாமல் மிருகம் போன்று இருந்தார்களோ இதே பாரம்பரிய நிலைமைக்கு இவர்களை கொண்டு போக வேண்டும் என்ற சப்தத்தை அன்றிருந்த அஹ்லுல் கிதாபுகள் விடுத்ததை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றார். அதிகமான அஹ்லுல் கிதாபுகள் விரும்பினார்கள், சஹாபாக்களாகிய உங்களை, நீங்கள் ஈமான் கொண்டிருப்பதை அதிலே இருந்து மாற்றி உங்களை இந்த மார்க்கத்தில் இருந்து வெளியிலே தள்ள வேண்டும், முறுத்தாக்க வேண்டும், மதம் மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அவர்கள் அவ்வாறு விரும்புகின்ற காரணம் உங்களுடைய மார்க்கம் பொய் என்பதற்காகவும் அவர்களுடைய மார்க்கம் உண்மை என்பதற்காகவும் அல்ல. அவர்களுடைய அடி மனசு சொல்கிறது இஸ்லாம் தான் ஹக்கான மார்க்கம் என்று. இருந்தாலும் எழும்புகின்ற பொறாமையினால் ஹசதினால் அவர்கள் இப்படி நினைக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்கள் சந்தித்த அந்த எதிர்ப்பை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். حسدًا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق உண்மை எதுவென்று தெளிவான பின்னாலும் அவர்களுடைய மனதிகளில் இருந்து எழும்பிய பொறாமையின் காரணமாக அவர்கள் இப்படி நினைத்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போன்ற இந்த பொறாமை அபு ஜஹலை சத்தம் போட வைத்தது, உத்பாவை சத்தம் போட வைத்தது, ஃபிரௌனை சத்தம் போட வைத்தது, ஹாமானை சப்தம் போட வைத்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களாகிய விசுவாசிகளாகிய எங்களை பார்த்து சொல்லுகிறான், இந்த சப்தங்களை கண்டு நீங்கள் கலக்கமடைய வேண்டாம், இந்த சப்தங்களுக்கு பயப்பட வேண்டாம், இந்த சப்தங்களுக்காக நீங்கள் தயக்கம் காட்ட வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு ஒரு சோதனை நடத்தப்படுகிறது, இந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய உங்களுக்கு ஒரு சோதனை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன பரீட்சை, என்ன சோதனை என்றால் மூன்று கேள்விகளை, மூன்று பேப்பர்களை அல்லாஹ் முஸ்லிம்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறான். முதலாவது பரீட்சை ஈமானில் நடக்கின்றது, இரண்டாவது பரீட்சை அஹ்லாக்கில் நடக்கிறது, மூன்றாவது பரீட்சை இஸ்திகாமத்திலே நடக்கிறது. அஹ்லாக்கில் நடக்கக்கூடிய பரீட்சை என்ன? எங்களுடைய நற்குணத்தை சோதிக்கின்ற நேரம் இது, நற்குணத்தை சோதிக்கின்ற நேரம் இது. உன்னை ஒருவன் நோவிக்கிறான், உனது மனதை ஒருவன் புண்படுத்துகின்றான், உனக்கு ஒருவன் சேதம் விளைவிக்கின்றான், உனது உரிமையை பறிப்பதற்கு ஒருவன் முயற்சிக்கின்றான். அந்த நேரத்தில் அவனுக்கு நீ அழிவை நாடுகிறாயா, நேர்வழியை நாடுகிறாயா என்று அல்லாஹு தஆலா எங்களை சோதிக்கின்ற ஒரு நேரம். நோவிக்கின்றவனுக்கு சாபம் இடுகின்றோமா, லானத்து செய்கிறோமா, அல்லது ஹிதாயத்துக்கான துஆவை நாங்கள் செய்கிறோமா என்று அல்லாஹ் எங்களை சோதிக்கின்ற நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களாகி எங்களை எந்த நிலையிலும் தடுமாற இடம் வைக்கவில்லை. இதை தெளிவாக முஸ்லிம்களாகி நாங்கள் புரிய வேண்டும். முஸ்லிம்கள் எந்த குழப்பத்திலும் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள். முஸ்லிம்களுக்கு குழப்பம் கிடையாது, முஸ்லிம்களுக்கு தெளிவின்மை கிடையாது. முஸ்லிம்கள் தான் தெளிவிலும் தெளிவிலே இருக்கின்றார்கள். எந்த ஒரு அசௌகரியமான நிலையிலும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலூடாக சொல்லி தந்திருக்கிறான். எங்களுக்கு சொல்லுகின்றான், சப்தம் போடுகின்றார்களா? வளர்ச்சியை கண்டே பொறுக்க முடியாமல் பல வகையிலும் உங்களை திட்டுகிறார்களா, ஏசுகிறார்களா, சூழ்ச்சி செய்கிறார்களா? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லுகிறார், நீங்கள் ரெண்டு வேளை எனக்கு செய்து கொடுங்கள். முதலாவது, அவர்களுடைய பேச்சுகளுக்கு மன்னிப்பு கொடுங்கள். ஃபாஃபூ, அவர்களுடைய பேச்சுகளுக்கு மன்னிப்பு கொடுங்கள். இரண்டாவது, அவர்கள் பேசியதை பரத்திக் கொண்டு தெரியாமல் அவர்கள் கதைத்த கதைகளை மக்களுக்கு மத்தியில் கதைத்து பரப்பி எஸ்எம்எஸ்களின் ஊடாக அந்த செய்திகளை கொடுத்து மக்களுக்கு ஒரு அச்ச நிலையை உருவாக்காமல் அவர்கள் கதைத்தவற்றை கல்வியிலிருந்து எடுத்து போடுங்கள். மன்னிப்புக்கு மேல் மன்னிப்பு இறங்குங்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லுகிறான், எந்த நாளும் மன்னிக்க சொல்லல்ல, உங்களுடைய மன்னிப்பை வைத்து நான் முடிவை இறக்க இருக்கின்றேன். எனது முடிவு வரும் வரை நான் முடிவை இறக்க ஒரு நேரம் வைத்திருக்கிறேன், அதுவரை பொறுங்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனுடைய உத்தரவை, அவனது ஏவலை கொண்டு வரும் வரை நீங்கள் மன்னிப்பு கொடுத்துக் கொண்டு இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு புத்திமதி சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய முஸ்லிம்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னால், பொறுமையாக இருங்கள் என்று சொன்னால் இயல்பாக அவர்களுக்கு எழும்பக்கூடிய ஒரு கேள்விதான், எதுவரை பொறுமை? பொறுமை பொறுமை என்று கேட்டு காலெல்லாம் புளித்து போயிருக்கிறது, எதுவரை பொறுமை என்றொரு கேள்வி எழுப்புகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொறுமையின் யதார்த்தத்தை புரியாததனால் இந்த கேள்வி எழும்புகிறது. அல்லாஹ்வும் சொல்லுகிறான், பொறுமைக்கு எல்லை இருக்கிறது. நாங்களும் சொல்லுகிறோம், பொறுமைக்கு எல்லை இருக்கிறது. ஆனால் அந்த எல்லைக்கு இன்னும் நாங்கள் வரவில்லை, பொறுமையின் எல்லைக்கு நாங்கள் வரவில்லை. அவசரப்படுகிறோம். பொறுமையின் எல்லை எது? மக்காவிலே சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார். மக்காவிலே இஸ்லாத்துக்கு வந்தவர்களின் உரிமைகள் பறிக்கப்படும் போது, நிர்வாணப்படுத்தப்படும் போது, அவர்களுடைய கடைகளில் உள்ள பொருள்களை அபூஜஹலும் அவனது குழுவினரும் உடைத்து நொறுக்கும் போது, அடிமைகளாக இருந்த இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் சுடுமணலில் போட்டு பிறட்டப்படும் போது, இரவு நேரங்களில் சங்கிலிகளால் கட்டி வைக்கப்பட்டு கசையடி கொடுக்கப்படும் போது, ரசூலுல்லாவிடத்தில் சஹாபாக்கள் அழுது கொண்டு வருகிறார்கள். உதவி இறங்கும் என்று சொல்கிறீர்களே யா ரசூலல்லா, எப்பொழுது உதவி இறங்கும்? அல்லாஹ்வுடைய நுஸ்ரத் வரும் என்கிறீர்களே, அலா தஸ்தன்சுருலனா யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே உதவியை கேட்டு தர மாட்டீர்களா, அல்லாஹ்வுடைய உதவியை வாங்கித்தர மாட்டீர்களா? இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? உங்களுக்கு வந்த சோதனையை முன்னால் உள்ள மக்களுக்கு வந்த சோதனையுடன் ஒப்பிட்டு பாருங்கள், அந்த அளவுக்கு பொறுத்து விட்டீர்களாண்டு பாருங்கள். அம் ஹசிபுதும் அந்த உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் செய்தது போன்று செய்யாமல் நீங்கள் தியாகம் செய்யாமல் சுவர்க்கம் போக நினைக்கிறீர்களான் அல்லாஹு தஆலா கேட்கின்றான். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், நாங்களே படுகின்ற பாடு பெரிய பாடு, எங்களுக்கு விழுகின்ற அடியோ தர்ம அடி, யார் ரசூலல்லாஹ், இதைவிட நம்முடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு உதாரணங்களை அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒருவர் அவருடைய தலையிலே கலிமா சொன்னார் என்பதற்காக இரும்பு ஆணி அடிக்கப்பட்டது, அதுபோன்று உங்களில் எத்தனை பேருக்கு நடந்தது? இரண்டாவது சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒருவருடைய தலை இரும்பு சீப்பால் வாரப்பட்டது. மூணாவது சொன்னார்கள், கலிமா சொன்னார் என்பதற்காக மரம் வெட்டக்கூடிய வாளால் இரண்டு பகுதியாக முன்னால் வாழ்ந்த ஒருவர் வெட்டி கிழிக்கப்பட்டார். இதுபோன்று உங்களில் யார் கிழிக்கப்பட்டீர்கள் என்று கேட்கும் போதே சஹாபாக்கள் அந்த சோதனையை நினைத்து, அதைவிட குறைவாக நாங்கள் பொறுத்திருக்கிறோம் என்று மன திருப்தி அடைந்து அவர்கள் தங்களுடைய இடத்துக்கு திரும்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொறுமைக்கு நிச்சயம் இல்லை இருக்கிறது.
அந்த எல்லை எது என்பதை அல்லாஹ் தான் தீர்மானிக்க வேண்டும், ரப்பு தான் தீர்மானிக்க வேண்டும். எனவேதான் அங்கு விளங்குங்கள், பொறுமை என்பதன் அர்த்தம் கோழைத்தனம் அல்ல, பொறுமை என்பதன் கருத்து கோழைத்தனம் அல்ல, பொறுமை என்பது வெற்றியின் ஒரு வாயில், பொறுமை என்பது வெற்றியின் ஒரு வாயில். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பொறுமையை பற்றி இந்த உம்மத்துக்கு வசியத்தை செய்கிறார். எங்களுடைய தாய், எங்களில் ஒருவருடைய தாய் சக்கராத்துடைய வருத்தத்தில் இருந்து கொண்டே மகனை கூப்பிட்டு ஒரு ஒரு புத்திமதி சொல்கிறார், அதை நாங்கள் வசியத் என்று சொல்வோம். இப்பொழுது அந்த மகன் மறக்கவே மாட்டார் தாய் சொல்லிய வசியத், சொன்னது ஒரு முறை ஆனால் அந்த வசியத்தை மறப்பது கிடையாது. 6000 ஆயத்துகள் உள்ள அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே இந்த உம்மத்துன் முஹம்மதியாவை பார்த்து 900 இடத்தில் அல்லாஹ் பொறுமையாக இருக்க சொல்லுகிறான். பொறுமையுடைய வசியத் குர்ஆனிலே 900 இடங்களில் காணப்படுகிறது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நான் குர்ஆனை ஆய்வு செய்து பார்த்ததே 900 இடத்தில் பொறுமையாக இரு என்ற வசியத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், பொறுமை என்பது இந்த உம்மத்தினுடைய வெற்றிக்குரிய எதிர்கால நலனுக்குரிய ஒரு வழியாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அஹ்லாக்குடைய சோதனை. இரண்டாவது சோதனை நடக்கிறது இஸ்திகாமத்துடைய சோதனை. நாங்கள் இவ்வளவு காலமும் செய்து வந்த, நடைமுறைப்படுத்தி வந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு எதிராக சவால்கள் வருகிறது. ஹலாலுக்கு எதிரான சவால், ஹிஜாபுக்கு எதிரான சவால், மஸ்ஜிதுகளுக்கு எதிரான சவால், இன்னும் என்னென்ன சவால்கள் வரட்டும், அல்லாஹ் எங்களை இந்த நேரத்திலே சோதிக்கின்றான், சோதிக்கின்றான். அமல்களை இவர்கள் செய்தது என்னை திருப்திப்படுத்துவதற்காகவா அல்லது மக்களில் யாரையாவது திருப்திப்படுத்துவதற்காகவா? அல்லாஹ்வுக்காக செய்தவர் உயிர் பிரிந்தாலும் கழுத்து வெட்டப்பட்டாலும் அந்த அமலை விட்டு அவன் ஒரு நாளும் நகரமாட்டான், அமலை விட்டு அவன் நகரமாட்டான். ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த யுக்தியை தன்னுடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சைதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 8 திருமணம் முடித்திருந்தார்கள். அவர்களில் கடைசி மனைவி ஈராக்கை சேர்ந்த நாயிலா என்று சொல்லக்கூடிய பெண்மணி. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அரசியல் எதிரிகள் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டிருக்கும் நேரத்தில் வீட்டிலே அவர்களுக்கு துணையாக இருந்தது மனைவி நாயிலா என்ற அந்த பெண்மணிதான். அந்த பெண்மணி பார்க்கிறாள், வீட்டின் சுவரை துவாரமிட்டு அதற்குள்ளால் ஒரு எதிரி உள்ளே நுழைகின்றான், ஆயுதத்துடன் நுழைகின்றான், கூறிய ஆயுதம் அவனுடைய கையில் இருக்கின்றது. இப்பொழுது மனைவி விளங்கிக் கொள்கிறாள், எனது கணவனை வெட்டத்தான் இவன் வருகிறான். நாயிலா ரஹிமஹுல்லா ஓடோடி போய் தனது நீண்ட கொண்டையினால் ஹஜரத் உஸ்மானை மறைக்கிறாள். அவருடைய கழுத்து வெட்டப்படக்கூடாது, கணவனின் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தனது கொண்டையினால் மறைக்கும் போதே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஒரு பெண்ணுடைய ஹிஜாப், ஒரு பெண் மஹ்ரம் இல்லாத ஆணுக்கு முன்னால் தன்னை மறைப்பது எவ்வளவு ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்பதை உணர்த்தினார்கள். சொன்னார்கள், நாயிலா, என்னுடைய கழுத்து வெட்டப்பட்டு ரத்தம் ஓடுவது சின்னொரு விஷயம், உனது கொண்டை நரகம் போவது பெரியொரு விஷயம் என்கிறார்கள். நான் எனது கழுத்து வெட்டப்பட்டு நான் மௌத்தாகி போவதை விரும்புகின்றேன், ஆனால் உனது கொண்டையை வெளியே காட்டி அந்த கயவனின் கண்ணிலே உனது கொண்டை பட்டு அதனூடாக உனது கொண்டை நரகம் செல்வதை நான் விரும்பவில்லை என்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அமல்களில் இஸ்திகாமத்தை சஹாபாக்கள் காட்டுகிறார்கள். ஒரு ஏச்சுக்கு, ஒரு பயத்துக்கு அல்லது ஒரு அச்சுறுத்தலுக்கு ஒரு சிலர் வானொலிகளில் அறிக்கைகளை விட்டதற்காக பயந்து அமல்களை விட்டுக் கொடுத்தவர்கள் அல்ல நமது மூதாதையர்கள். இந்த நாட்டிலே ஃபிக்ஹுல் அக்லியாத் அவசியம் கிடையாது, யாரும் அதை பேசவும் தேவையில்லை. நாங்கள் அகதிகளாக வந்து இந்த நாட்டின் குடியுரிமை பெற்றவர்கள் அல்ல. இந்த நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான வருடங்கள், பல 100 வருடங்கள் அந்நிய சமூகத்துடன் சகல சுதந்திரங்களுடனும் அடுத்தவர்களை மதித்து எமது உரிமைகளையும் முழுமையாக எடுத்து நடந்த முஸ்லிம்களை நாங்கள். நாங்கள் இந்த நேரத்திலே விட்டுக் கொடுப்போம் என்ற கோழைத்தனமான பேச்சு பேசி எங்களது உம்மத்தை பலகீனப்படுத்த ஒருவரும் முன்வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உற்சாகம் இருக்கிறது, முஸ்லிம்களுடைய இஸ்திகாமத் இருக்கிறது, முஸ்லிம்களுடைய உறுதி இருக்கிறது, வானத்தை கூட சடைவடைய செய்துவிடும் அவ்வளவு தைரியம் தான் முஸ்லிம்களுடைய இஸ்திகாமத்தாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சில விடயங்களையும் நாம் புரிய வேண்டும். மூன்றாவது சோதனை நடக்கிறது. அல்லாஹ் எங்களுடைய ஈமானை சோதிக்கின்றான், அஹ்லாக்கை சோதித்தான், இஸ்திகாமத்தை சோதித்தான், மூன்றாவது எங்களுடைய ஈமானை சோதிக்கின்றான். ஈமானை சோதிப்பது எப்படி? சோதனை வரும்போதுதான் அல்லாஹ்விலும் ரசூலிலும் அன்புள்ளவனின் அன்பும் போலி வேஷம் போட்டவனின் வேஷமும் கிழிகின்ற இடம் இந்த சோதனை கலந்தான். பத்ருடைய யுத்தத்துக்கு முன்னால் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் எதிர்பார்த்தார்கள். பத்ர் யுத்தத்துடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் இருக்கின்றவர்களினும் கதை முடிந்து விடும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் எதிர்பாராத பாரிய வெற்றி. 300 பேர் 1000 வெல்கிறார்கள். அதிர்ச்சி அடைந்த முனாஃபிக்குகள் முஹம்மது நபியுடன் சேருவதை தவிர வேறு வழி இல்லை என்று முஸ்லிம்களுடன் உண்டு கொண்டு சேர்ந்து கொண்டார்கள். அன்றிலிருந்து இன்று வரை முனாஃபிக்குகள் இருக்கின்றார்கள், எக்காலமும் இருப்பார்கள். மஹ்ஷரிலும் மஹ்ஷர் மைதானத்திலும் முனாஃபிக்குகள் முஃமின்களுடன் தான் இருப்பார்கள். அல்லாஹ்வை காணுகின்ற அந்த தருணம் வரும் வரை முனாஃபிக்குகள் முஃமின்களுடன் இருப்பார்கள் என்று ஸஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்திலே முனாஃபிக்குகளின் தோலை உரிப்பதற்குத்தான் உஹத் யுத்தத்திலே அல்லாஹ் தோல்வியை ஏற்படுத்தினான். உஹத் யுத்தத்தில் தோல்வியை ஏற்படுத்தினான். இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள், உஹதுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது 70 குர்ஆனுடைய வசனங்கள் அந்த மைதானத்தில் இறக்கப்பட்டது. எதற்காக? அந்த 70 வசனங்களே அநேகமானவைகளே. இந்த நேரத்தில் முனாஃபிக்கை பாருங்கள், அவன் இப்படி சொல்லுவான், அவன் இப்படி சொல்லுவான், அவன் இப்படி சொல்லுவான். முனாஃபிக்குடைய பட்டை உரிக்கப்பட்ட யுத்தம் தான் உஹத் யுத்தம். அவர்களில் இப்படியும் கருத்து சொல்பவர்கள் இருப்பார்கள், இப்படியும் கருத்து சொல்பவர்கள் இருப்பார்கள். முனாஃபிக்குகளின் பட்டையை உரித்த யுத்தம் தான் உஹதுடைய யுத்தமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்துகளில் ஒன்றிலே சொன்னான், முஃமின்களுக்கு ஒரு சோதனை, பயங்கர சோதனை வருகிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் முஃமின்கள் தட்டு தடுமாறுகின்ற நேரத்திலே, தலைமை இல்லாமல் தடுமாறுகின்ற ஒரு நேரத்திலே, வழி தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கும் நேரத்திலே அல்லாஹு தஆலா அந்த சோதனைக்குள்ளால் 4 விஷயங்களை செய்து முடிக்கின்றான். முதலாவது விஷயம் உண்மையான முஃமின்களுக்கு முனாஃபிக்குகளை காட்டிக் கொடுக்கின்றான். இரண்டாவது விஷயம், சில மனிதர்களுக்கு சில நேரம் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பான். மூன்றாவது விடயம், அந்த சோதனையின் கொடூரத்தில் பாவம் செய்திருந்த எல்லா முஃமின்களுடைய பாவங்களையும் அழிப்பான். நாலாவது, எதிர்த்தவர்களுக்குரிய சாவு மணி அடிப்பான். நாளும் ஒரு சோதனையுடைய பின்னணியில் நடக்கும். இம்ஸஸ்கும் கர்ஹுன் ஃபக்கத் மஸ்ஸல் கௌம கர்ஹும் மிஸ்லு. நபியே, இன்று உஹதிலே உங்களுக்கு ஒரு காயம் வந்திருக்கிறது, இதே போல ஒரு தோல்வி பத்ரிலே அவர்களுக்கும் வந்தது, இது நியதிதான், எந்த நாளும் வெற்றி கொள்ளவும் முடியாது, ஒருவர் தொடர்ந்து வெற்றி வாகை சூட முடியாது, தொடர்ந்து தோல்வி அடைய முடியாது, வெற்றி தோல்வி எல்லோருக்கும் சகஜம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த சோதனையின் பின்னணி என்ன தெரியுமா? வலியாலம் அல்லாஹு அல்லதீன ஆமனு, உங்களில் உள்ள உண்மையான மூமின்களை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக. தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், சோதனை வைத்துத்தான் முஃமினை அறிய வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு எந்த அவசியமும் கிடையாது. அங்கே தஃப்ஸீர் மக்களுக்கு முனாஃபிக்குகளை அடையாளப்படுத்தி காட்டுவதற்காக. இரண்டாவது, உங்களில் சிலருக்கு உயர்ந்த பதவியான ஷஹாதத்தை கொடுப்பதற்காக. மூணாவது, வலியுமஹிஸல்லாஹுல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிய மக்கள் பாவம் செய்திருப்பார்கள், அவர்களுடைய பாவங்களை அழிப்பதற்காக. ஒவ்வொரு செய்தியும் கேள்விப்பட்டு பதறும் போதே, துடிக்கும் போதே, வியர்வை வரும் போதே, எதிர்காலத்தை சிந்தித்து கண்ணீர் வரும் போதே, அப்பொழுதெல்லாம் அந்த மூமினுடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது. வயம் ஹக்கல் காஃபிரீன். அடுத்ததாக ஹிதாயத் இல்லாத இஸ்லாத்துக்கு வெளியிலே இருக்கும் துரோகிகளுக்கு அல்லாஹு தாலா முடிவு கட்டுவதற்காகவும் தான் மூமின்களுக்கு ஒரு சோதனை ஏற்படுத்துகிறார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எங்களுடைய குர்ஆன் ஒவ்வொரு நிலைமையையும் மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே மூமின்களாகிய இந்த நாட்டு முஸ்லிம்கள் மிகவும் சாந்தமானவர்கள், சமாதானத்தை விரும்புபவர்கள். கலகங்களை, கலவரங்களை, வன்முறைகளை, இரத்த ஓட்டங்களை, புரளிகளை விரும்பாதவர்கள் தான் இந்த நாட்டு முஸ்லிம்கள். சரித்திரம் அதற்கு சான்றாக இருக்கிறது. ஆகவே எங்களை யாரும் நோவிக்கிறார்களா, எங்களுக்கு யாரும் அநீதி இழைக்கிறார்களா, எங்களுடைய பொருளாதார நிலையங்களுக்கு சேதம் விளைவிக்கிறார்களா, அந்த மூமிங்கள் ஒரு விஷயத்தை நினைவையுங்கள். உங்களுக்கு யாருக்காவது அப்படி சோதனை வந்தால் அவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள். அந்த ஒரு அநியாயம் நடந்தவுடன் உங்களுடைய உங்களுக்கு கபூல் செய்யப்பட்ட ஒரு துவா செய்யறதுக்கு அல்லா சந்தர்ப்பம் தருகிறான். யாருக்கு இந்த அநியாயங்கள் நடக்கிறதோ, எந்த ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஹிஜாப் கலட்டப்பட்டிருக்கலாம், கடை உடைக்கப்பட்டிருக்கலாம், தீடப்பட்டிருக்கலாம், நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்க போக வேண்டாம், வன்முறையில் இறங்க வேண்டாம். அந்த மூமின் நினைங்கள், நான் துவாவில் இருந்து தூரமாக இருந்தேன், இப்பொழுது எனக்கு அநியாயம் செய்யப்பட்டு விட்டது, உடனடியாக நான் இப்பொழுது கேட்கின்ற துவாவை அல்லாஹ் கபூல் செய்ய போகின்றான். அநியாயம் செய்யப்படுகிறான், நாங்கள் எந்த துரோகமும் வேறொரு மதத்தில் உள்ளவர்களுக்கு செய்யவில்லை, செய்ய வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை, அநீதியை நாடவும் இல்லை, எங்களுக்கு துரோகம் இழைக்கப்படுகிறதா, எங்களுடைய துஆவுடைய கனெக்ஷன் சீராக்கப்பட்டிருக்கிறது, சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள், துஆ கபூலாகும். இதோ பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ஜமல் யுத்தம் முடிந்து மதீனாவுக்கு வருவதற்கு ஆயத்தமாகி பல்லாக்கிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். திரை போடப்பட்டு அதிலே மறைந்திருக்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மிக கெட்டவன், அநியாயக்காரன், ஹஜ்ரத் ஆயிஷாவை கேவலப்படுத்துவதற்காக அந்த ஹிஜாபை திரையை கலட்டி ஆயிஷாவை பார்க்க முற்பட்டான். ஹஜ்ரத் ஆயிஷா சொன்னார்கள், இறைக்கு அந்நியாது அல்லா, அல்லாவுடைய விரோதியை என்ன பார்க்க வரியா, தூரமாக போ என்று கதறும் போதே அவன் இந்த கயவன் சொன்னான், ஹுமைரா வந்த ஆயிஷாவை பார்க்கோடும் என்ற ஆசையில வந்தேன் என்று கேவலமாக சொன்னான். ஹஜ்ரத் ஆயிஷா விளங்கிக் கொண்டார்கள், எனது உரிமையான ஹிஜாபை இந்த கயவன் கலட்டி என்னை கேவலப்படுத்துகிறானா. துவாவுடைய சந்தர்ப்பம் வருகின்ற ஆத்திரத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா வதுவா செய்து விட்டார்கள். அல்லாஹ் உன்னுடைய ரகசியங்களை அம்பலப்படுத்தட்டும், உனது கையை வெட்டட்டும், உனது அவுரத்துகள் உனது ரகசியங்கள் வெளியிலே கிழித்து காட்டப்படட்டும், நிர்வாணமாக்கப்படட்டும் என்றே மூணு மதுவாக்கள் செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்ச நாளிலே பஸ்ராவில் அந்த ஆயன் என்றவன் கொல்லப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டான். கைகள் இரண்டும் வெட்டப்பட்டிருந்தது. கொஞ்ச நாளில் பக்கத்தில் இருந்த ஒரு ஊத்தை குப்பை அஸ்தண்ட இடத்தில் இருந்தது. அந்த இடத்தில் நிர்வாண கோலத்தில் அவன் வீசப்பட்டான். அநீதி இழைக்கப்பட்ட நேரத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா துவாவை பயன்படுத்துகிறார்கள். அநியாயக்காரனை அல்லாஹ் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டான். ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சில அநியாயம் செய்தவர்களுக்கு உடனடியான நிலைமைகளை உருவாக்காமல் அல்லாஹ் கொஞ்சம் தூரம் அவர்களை போக விடுவான், பின்னு பிடித்தால் பரம்பரையுடன் சேர்த்து பிடிப்பான். இன்னல்லாஹ லயும் லீலுல்லாலிம். அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை கொடுத்துக் கொண்டு வருகிறான். பிடிக்க ஆரம்பித்தால் முழு உலகமும் சேர்ந்தாலும் அவனை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் என்கிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே நாம் ஆவேசங்களை குறைத்து இந்த சந்தர்ப்பங்களில் நமது முன்னோர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் கவனித்து நடக்க வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஏராளமான சரித்திரங்கள் சஹாபாக்களுக்கு அநியாயம் செய்யப்பட்ட போது அந்த அநீதிக்காக பரம்பரை பரம்பரையாக பல பேர்கள் சோதிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு சாபம் இறக்கப்பட்ட வரலாறுகள் சரித்திரம் எங்கும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாம் ரொம்ப நிதானமாக பொறுமையாக பணிந்து போய் விட்டு கொடுத்து போய் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளை கண்ணுக்கு முன்னால் நிறுத்தி நாங்கள் செயல்படுவோம். நிச்சயம் எந்த இடங்களில் இருந்தெல்லாம் எங்களுக்கு எதிரான சதிகள் முடக்கிவிடப்படுகிறதோ அங்கிருந்தெல்லாம் கலிமாவுடைய சப்தங்கள் கேட்கப் போகிறது. எங்கிருந்தெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிரான சதிகள் முடக்கிவிடப்படுகிறதோ அந்த இடங்களில் இருந்தெல்லாம் கலிமாவுடைய சப்தம் நிச்சயம் கேட்கப் போகிறது. அப்படி கேட்க வேண்டுமாக இருந்தால் முஸ்லிம்களாகிய நாம் பொறுமையே இன்னும் பல படிகள் முன்னேற வேண்டி இருக்கிறது என்பதையும் நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான இந்த மார்க்கத்தை பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் நீ பாதுகாப்பாயாக. எல்லா முஸ்லிமுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக சதி திட்டங்களை தீட்டுகிறார்களோ அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை நசீவாக்குவாயாக. அவர்களுடைய திட்டங்களில் இருந்து இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த தீன் நாங்களாக பிறக்கி எடுத்த ஒரு தீன் அல்ல, நீ எங்களுக்கு பிறக்கி கொடுத்த தீன். யா அல்லாஹ், இந்த தீனையும் அதை சுமந்து எங்களையும் பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பு. யா அல்லாஹ், அநீதி இழைக்கப்பட்ட எங்களுடைய அனைத்து சகோதரர்களுக்கும் நீ மேலான கிருபை செய்வாயாக. அவர்களுக்கு பொறுமையை கொடுப்பாயாக. அவர்களுடைய பொறுமை அந்த எதிரிகளின் ஹிதாயத்துக்கு காரணமாக நீ ஆக்கிவிடுவாயாக. நாங்கள் இந்த நிலையில் எங்களுடைய தவறுகளை உணர்ந்து அந்த தவறுகளில் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. முஸ்லிம்களுடைய உயிர்கள், இரத்தங்கள், மானங்கள், பெண்களுடைய கற்புகள், மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், முஸ்லிம்களுடைய வியாபார நிலையங்கள் அனைத்தையும் நீ பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை நீ ஏற்படுத்துவாயாக. ஆமீன். வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.